நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
எல்டர் ஃபினான்சியல் அபியூஸ், முதியோரின் வருமானத்தை சுரண்டுதல். முதியவர்கள் எதிர்கொள்ளும் பல பிரச்சினைகளில் இது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். உலகில் 10 of 1 முதியவரின் வருமானம் சுரண்டப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது. இதில் 24 of 1 முறைகேடு மட்டுமே அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்யப்படுவதாக தரவுகள் கூறுகின்றன. முதியவர்கள் என்று நாம் யாரை கூறுகிறோம்? சட்டப்படி 60 மேற்பட்டவர்கள் முதியவர்களாக கணிக்கப்படுகின்றனர். ஓய்வூதியம் பெறும் வயது வேறுபட்டாலும் ஓய்வு பெறுவதை வைத்து முதியவர்கள் என கணக்கிடப்படுவது இல்லை. முதியவர்களின் வருமானத்தை சுரண்டுதல், ஃபினான்சியல் அபியூஸ் என்றால் என்ன என்று சிட்னியில் உள்ள வழக்கறிஞர் டாக்டர் சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்களிடம் கேட்டபோது,
குறிப்பாக முதியோர்களிடம் சில பேர் வந்து பணமாக வைத்திருப்பார்கள், அல்லது சொத்து வைத்திருப்பார்கள், அல்லது பென்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஓய்வூதியம் வந்து கொண்டிருக்கும், அல்லது சென்ட்ரல் லிங்கில் இருந்து தரக்கூடிய பென்ஷன், அதாவது அந்த ஓய்வூதியம், சென்ட்ரல் லிங்க் தரக்கூடிய ஓய்வூதியம், இவையெல்லாம் முதியோர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பண வரவாகும். அதாவது சில பேருக்கு எல்லாம் இருக்கும், சில பேருக்கு 1-2 தான் இருக்கும், சில பேர் வீடுகள் வாங்கி வைத்திருப்பாங்க, அதுல இருந்து வருமானங்கள் வந்து கொண்டிருக்கும். என்ன நடக்கும் என்றால், முதியோராக இருக்கும் போது, முதுமை அடையும் போது பிள்ளைகள் வந்து அவர்களுக்கிடையில் ஒரு சண்டை போட்டுக்கொண்டோ, அல்லது ஒரு பிள்ளை என்றாலும் கூட சில சமயம் மொத்த பணத்தையும் தான் எடுத்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டு, அந்த பெற்றோருக்கான செய்ய வேண்டிய கடமைகளையோ, அந்த பணம் எதற்காக வருகின்றதோ அதை அவர்களுக்கு சரியாக செலவிடாமல் அவர்கள் துஷ்பிரயோகம் செய்வதைத்தான் நாங்கள் குறிப்பாக ஃபைனான்சியல் அபியூஸ் என்று சொல்லக்கூடிய பொருளாதார துன்புறுத்தல் என்று சொல்லுகின்றோம்.
சரி, முதியவர்களுக்கு அவர்களின் பிள்ளைகளால் மட்டும்தான் ஃபினான்சியல் அபியூஸ், வருமான சுரண்டல் செய்ய முடியுமா?
கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுடைய கலாச்சாரத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு துஷ்பிரயோகம் பண்ணாலும் சொல்ல மாட்டார்கள், வெளியில் போய் வெக்கம் அவமானம் என்று யோசித்து காட்டி கொடுக்க மாட்டார்கள் என்ற தைரியத்தில் செய்வது. அதே போலத்தான் இதுவும், அதாவது அந்த ஏஜ் டிஸ்கிரிமினேஷன் என்பதே எந்த விதமான உறவாகும், கணவன் மனைவியாக இருக்கலாம், ஒரு கணவன் காசுகளை எடுத்துக்கொண்டு மனைவியை மருத்துவமனையில் வைத்திருக்கலாம், அல்லது பிள்ளை தாய் உறவில் இருக்கலாம், அல்லது பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவில் இருக்கலாம், எதிலிருந்து எந்த உறவு என்றாலும் அதை துஷ்பிரயோகம் பண்ணும் போது அது துஷ்பிரயோகம் தான்.
நமது சமூகத்தில் உள்ள முதியவர்கள் இவ்வகையான வருமான சுரண்டலை எதிர்கொள்கின்றனரா? சிட்னியில் வசிக்கும் சமூக ஆர்வலர் விஜி தயானந்தன் இதற்கு பதிலளிக்கிறார்.
இருக்க வேண்டுதான் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். நான் நேரடியாக ஒன்றையும் பார்த்தது கிடையாது. ஃபைனான்சியல் அபியூஸை விட பெற்றோர்களை இங்கே அழைத்து தங்களுடைய பிள்ளைகளை ஃப்ரீ பேபி மைண்டிங், சமைத்து வைக்க வேண்டும், அப்படி அந்த மாதிரி கல்ச்சரில் தான் நான் பார்த்துருக்கிறேன். ஃபைனான்சியல் அபியூஸ் இருக்குதுன்னு சொல்லி அவர்களா எங்களுக்கு சொன்னாலே ஒழிய அதுங்களுக்கு தெரிய வராது.
எல்டர் ஃபினான்சியல் அபியூஸ், முதியோரின் வருமான சுரண்டல் நமது சமூகத்திலும் நடைபெறுகிறது என்பதற்கு தனக்கு தெரிந்த ஒரு உண்மை சம்பவத்தை கூறுகிறார் விஜி தயானந்தன்.
எத்தனையோ முதியோர்கள் மிகவும் நிதி மிஸ்யூஸால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு கதை, இது உண்மையாக இங்கே சிட்னியில் நடந்தது. ஒரு வயது போன மூதாட்டி தனியே வீட்டில் இருந்தார். அவருக்கு சோம் இல்லாமல் இருந்து டாக்டருக்கு போன் பண்ணியிருந்தா ஒரு ஹோம் விசிட்டுக்கு வர சொல்லி. டாக்டர் அவ பார்க்க போன போது அவருக்கு சரியான அஸ்மா, உடனே பஃப்ஸ் எடுக்க வேணும்னு சொல்லி பிரிஸ்கிரிப்ஷன் எழுத இவ சொன்னா, நான் பிறகு அது எடுக்கிறேன்னு சொல்லி. ஆனா அவருக்கு அது இமீடியட்டா தேவையா இருந்தது. அப்ப டாக்டர் இல்லை இல்லை, இப்ப உடனே உங்களுக்கு எடுக்க வேணும் அதன்று சொல்ல, அவர் வந்து சொன்னா அவருக்கு இங்க பென்ஷன் கிடைக்கிறது, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஏஜ்ட் பென்ஷன். அவட மகனும் மருமகளோட தான் அவ இருந்தவ. அவர்கள் வந்து அந்த காசு முழுக்க எடுத்துடுவார்கள், இவருக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார்கள். அப்போ அவட்ட காசு இருக்க இல்லை போய் வாங்குவதற்கு. அதுலதான் அவ அது இப்ப வேண்டாம்னு சொன்னவ. அவருக்கு இன்னொரு மகனோ மகளோ யாரோ இங்கே இருக்கிறார்கள், எனக்கு அது சரியா தெரியல. அப்ப மகன் சொன்னதாம், இப்படி நாங்கள் காசு இருக்கிறேன்னு நீங்க குடியிருக்கும் சொல்லக்கூடாது, அப்படி நீங்க சொன்னா நாங்கள் உங்களை வீட்டுல இருக்க விட மாட்டோம். ஆனா மெட்ட மகனோ இவ வேண்டாம் என்று சொல்லிட்டது. சோ இவ வந்து அதுக்காக அத எல்லாருக்கும் ஒழிச்சு மறைச்சு சொல்றது இல்ல. இப்ப டாக்டருக்கு சரியான பாவமா இருந்தது, இமீடியட்டா அவருக்கு எடுக்க வேண்டியிருந்தது. அப்ப டாக்டர் திரும்பி சர்ஜரிக்கு போய் தன்னோட செக்ரட்டரிய அனுப்பி அதை எடுத்து அவக்கு கொடுத்தது. இது அவ கண்டு கவர்மெண்ட் கொடுக்குற காசையே அந்த பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு மறந்து வாங்க கூட அவ பிள்ளைகள் இந்த கையேந்து நிக்க வேண்டியிருக்கிறது.
ஆஸ்திரேலியாவில் இவ்வகையான வருமான சுரண்டல் யாருக்கு நடைபெற்றாலும் அது சட்டப்படி குற்றமாகும் என்று கூறுகிறார் வழக்கறிஞர் டாக்டர் சந்திரிகா சுப்பிரமணியன்.
பூர்வமாக அது மிக தவறான ஒன்று. ஒன்னொருவரின் பணத்தை நாம் எடுப்பதே தவறு. அது பெற்றோராக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அது எந்த காரணத்துக்காக கொடுக்கப்படுகின்றதோ அந்த காரணத்தை தவிர வேற எதற்கும் பயன்படுத்தக்கூடாது. இப்ப பெற்றோருக்கு அவருடைய நல்வாழ்க்கைக்காக, அதாவது தங்குமிடத்துக்காக, சாப்பாட்டுக்காக, மருந்துக்காக என்று ஒரு கணக்கு வைத்து கொடுக்கின்றார்கள். அது தொடர்பான சட்டங்களினை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஏஜ் டிஸ்கிரிமினேஷன் ஆக்ட் என்றது அவர்களை தவறாக நடத்த முடியாததுக்கு உள்ள ஒரு சட்டம். ஏஜ் கேர் ஆக்ட் என்பது அவர்களை மருத்துவமனையில் வைத்து பார்ப்பதற்கான சட்டங்கள். டிசபிலிட்டி டிஸ்கிரிமினேஷன் ஆக்ட் என்பது அவர்கள் முடங்கி போயிருந்தால் அதற்கு எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான சட்டம். ஹோம் அண்ட் கம்யூனிட்டி கேர் ஆக்ட் என்பது அவர்கள் வீட்டிலும் சமூகத்திலும் எப்படி அவர்கள் புழங்குவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்கான சட்டம். அது தவிர ஹியூமன் ரைட்ஸ், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, பிரைவசி லாஸ் என்று பல இருக்கின்றன. ஆனால் நமக்கு இதில் பொருத்தமானது என்ன என்று சொன்னால், அந்த ஏஜ் டிஸ்கிரிமினேஷன் ஆக்டுக்கு கீழும் ஏஜ் கேர் ஆக்டுக்கு கீழும் ஒருவருக்கு பணப்புழக்கம், அவருடைய மறை கலண்டு விட்டது என்று நாம் சொல்லுவோம், அந்த மார்பிள்ஸ் லாஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நினைவு தப்பு மறைக்கும் அவர்கள் உரிமையாக அதை கொண்டாடலாம். அந்த நினைவு தப்பியதற்கு பிறகும் கூட அவர்களுக்கு என்ன தேவைகளோ அவற்றை செய்வதற்குத்தான் அதுக்கு பொறுப்பானவருக்கு உரிமை இருக்கே தவிர அந்த காசை தான் எடுத்து புழங்குவதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை.
டாக்டர் சந்திரிகா சுப்பிரமணியன் தனது அனுபவத்தில் தான் கண்ட சில முதியோரின் வருமான சுரண்டல் சம்பவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்.
என்னுடைய அனுபவத்திலேயே ஒருத்தர் வந்து தாயை போய் ஒரு அவர் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் பார்க்க வேண்டும் என்று போய் அங்கு என்ன செய்தார் என்றால், அவரிடம் வந்து அந்த சென்ட்ரல் லிங்க்கு தேவையான பத்திரங்கள் அனைத்திலும் தான் தான் அவரை பராமரிப்பக்கூடிய என்டியூரிங் கார்டியன் அல்லது பவர் ஆஃப் அட்டர்னி என்று சொல்லக்கூடிய அந்த பவர், அவருக்கு அந்த உறுத்து இருக்கின்றது, அந்த அதிகாரம் இருக்கின்றது என்ற பத்திரங்களெல்லாம் கையெழுத்து வேண்டி கொண்டு போய் அவர் அந்த பணத்தை அவர் எடுத்து அதிலிருந்து அந்த மருத்துவமனைக்கு கட்டிவிட்டு மிச்ச காசு மருந்துக்கோ ஏதோ இருக்கும்போது அந்த காசை அவர் எடுத்து செலவழித்துக் கொண்டிருந்தார். இது ஒரு உதாரணம். இது தவிர மூன்று பிள்ளைகள் இருந்தா இப்ப தாய் வந்து மூன்றாவது பிள்ளை தான் தன்னை கவனிக்கும், அதனிடம் அந்த பணத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது மூத்த பிள்ளை தான் அந்த பணத்தை எடுப்பதற்காக பொய்யாகவோ அல்லது ஏதோ சொல்லி கையெழுத்து வேண்டி அதை அந்த காசுகளை எல்லாம் தானும் அனுபவித்து தாய்க்கோ தகப்பனுக்கோ கொஞ்சம் செலவழித்துக் கொண்டிருக்கும் போது அது ஒரு விதமான துஷ்பிரயோகம். அது தவிர பொதுவாக சில பேருக்கு வந்து அவர்களுடைய நினைவு தப்பிவிடும். நினைவு தப்பின நேரத்தில் அவர்களுக்கு எந்த காசு என்ன என்று தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களிடம் ஏற்கனவே கையெழுத்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுடைய முழு சொத்து, அதற்குரிய காசு பணம் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு அவர்களை கவனிக்காமல் விடுவது.
அவ்வளவு இலகுவாக வெளியே சொல்ல மாட்டார்கள் என்ற காரணத்தினால்தான் எந்த வகையான முறைகேடுகளும் வன்முறைகளும் நடைபெறுகின்றன என்றும், அதனால்தான் இவ்வகையான முறைகேடுகளை வெளிக்கொண்டு வருவது கடினம் என்று கூறுகிறார் சமூக ஆர்வலர் விஜய் தயானந்தன்.
கஷ்டம். இந்த முறையவர் வந்து கெஞ்சி டாக்டர்கிட்ட தயவு செய்து இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம் நடிப்பிடுவர்களுக்கு சொன்னாரு. என்னென்றால் மகன் எனக்கு வீட்டால என்ன சொல்லிட்டார், அப்ப அவருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்ல டாக்டருக்கும் ஒண்ணும் செய்ய முடியவில்லை. பிசிக்கல் அபியூஸ் அப்படி இப்படின்னா உடனே போலீஸை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் செய்யலாம். இப்படி பைனான்சியல் அபியூஸ் செய்யற நேரம் கொஞ்சம் அதை வெளியே கொண்டு வர்றது கொஞ்சம் பெரும் கஷ்டம். பார்க்கறதுக்கு தெரியறதில்லை.
தங்களுக்கு வருமான சுரண்டல் நடைபெறுகிறது என்பதே முதியவர்கள் பலர் தெரியாமல் இங்கு உள்ளனர் என்றும், இது குறித்து தகவல் அமர்வுகள் நடைபெற வேண்டும் என்று தனது ஆலோசனையை முன்வைக்கிறார் விஜய் தயானந்தன்.
முதியவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபோரம்ஸ் நடத்தி அவர்களுடைய ரைட்ஸ் என்ன என்பதை அவர்களுக்கு அறிய கொடுக்க வேண்டும். அதோடு இப்படி அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் யாரோடு அவர்களை தொடர்பு கொள்ளலாம் என்ற விடயத்தையும் அவர்களுக்கு கூற வேண்டும். அது வந்து இப்ப இங்க நிறையவே சீனியர்ஸ் சிட்டிசன்ஸ் டப் இருக்கிறாங்க, அதுல இன்ஃபர்மேஷன் ஃபோரம்ஸ் வச்சும் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரம் சில முதியோர்கள் வீட்டை விட்டே வெளியில வாரது கிடையாது, அவர்களுக்கு வீட்டிலே இருக்க வேண்டிய நிலை. அந்த மாதிரி ஆட்கள நாங்க ரீச் பண்றேன்னா கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் அவங்க கட்டாயம் கேட்பார்கள், அதில் அதை பற்றி கூறுவது ஒரு நல்ல விடயம்.
ஃபினான்சியல் அபியூஸ், வருமான சுரண்டலுக்கு ஆளாகும் முதியவர்கள் யாரை தொடர்பு கொள்ளலாம், எவ்வகையான உதவிகள் இங்கு கிடைக்கின்றன விளக்குகிறார் வழக்கறிஞர் டாக்டர் சந்திரிகா சுப்பிரமணியன்.
எண் இருக்கின்றது, அழைப்பு எண் 1800-628-221, அதற்கு அழைக்கலாம். அதை தவிர எந்தெந்த விதமான உதவிகள் கிடைக்கின்றன, ஏஜ் கேர் கம்ப்ளைண்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்கீம் என்பதன் கீழ் காமன்வெல்த் ஓம்புட்ஸ்மன் அதாவது குறைகள் அதிகாரிக்கு அதை கேட்பதற்கு அதிகாரம் இருக்கின்றது. தவிர சமூக சட்ட மையங்கள் என்று சொல்லக்கூடிய கம்யூனிட்டி லீகல் சென்டர்ஸுக்கு அந்த அதிகாரங்கள் இருக்கின்றது. ஃபேமிலி வயலன்ஸ் ப்ரொடெக்ஷன் லீகல் சர்வீசஸ் FVPLS, அந்த குடும்ப சண்டைகள் தொடர்பான குடும்ப வன்முறைகள் தொடர்பான பாதுகாப்பு சட்ட சேவைகள்ல அங்கே போய் சொல்லலாம். லீகல் எய்டு என்று சொல்லக்கூடிய சட்ட உதவி இலவச சட்ட உதவி மையங்கள்ல போய் சொல்லலாம். லீகல் பிளானிங் அண்ட் டிமென்ஷியா ஆபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஃபார் கம்ப்ளைண்ட்ஸ் என்ற அந்த டிமென்ஷியா என்று சொல்லக்கூடிய மறதி நோய் வந்ததுக்கு பிறகு ஒரு பிள்ளைக்கு தெரிய வருது தாயின் பணத்தை ஒரு இன்னொரு மகன் சகோதரம் எடுத்து தாயை கவனிக்காமல் விடுகிறார் என்று அந்த இடத்தில் போய் கம்ப்ளைண்ட் செய்யலாம். ஆபீஸ் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் அட்வொகேட், அப்புறம் சோசியல் செக்யூரிட்டி அப்பீல்ஸ் ட்ரிபியூனல், ஸோ அதில் போய் ஒரு பிள்ளை சொல்லலாம் அம்மாவுக்கு வர காசை கொடுக்க மாட்டேன்ற அதனால அந்த கேர் இதை வந்து எனக்கு தர வேணும் என்று சூப்பர் அனுவேஷன் எடுத்திருந்தா சூப்பர் அனுவேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் ட்ரிபியூனல், இப்படி பலவிதமான உதவிகள் இருக்கின்றன. ஆனால் எதற்கும் நான் முதலில் சொன்ன 1800-628-221 என்ற எண்ணை அணுக வேண்டும்.
தங்களை பராமரித்து வருபவர்கள் மீதே முறைப்பாடு செய்துவிட்டு எப்படி அவர்களுடன் வசிப்பது என்று பல முதியவர்களுக்கு தோன்றும் இல்லையா? இதனாலேயே அவர்கள் சட்ட உதவி பெற நினைக்க மாட்டார்களே.
ஒரு பிரச்சனை, எங்களுடைய கலாச்சாரத்தின் படி அந்த பிள்ளைகளை வந்து இது பண்ண முடியாது. ஆனால் அரசு தற்காலிக இடஒதுக்கீடு, அவர்கள் தங்குவதற்கு இடம், மருத்துவமனை வசதி எல்லாமே செய்துதான் கொடுக்கின்றது.
தங்களின் வருமானம் சுரண்டப்படுகிறது என்று உணரும் முதியவர்கள் 1-800-628-221 என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு உதவி பெறலாம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.